السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله عز وجل في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر ان الانسان لفي خسر، صدق الله المولانا العظيم. عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مقبول فيهما كثير من الناس الصحه والفراح، رواه مسلم او كما قال رسول الله صلى الله عليه وسلم. انيت بهلم الله تعالى اورونيك الحمد لله صلوات وسلام مجددر سيد المرسلين ஷபீ உல் முதலிபீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை சென்ற உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னான். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவற்றை எல்லாம் அல்குர்ஆனின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றை எல்லாம் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், எவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றை எல்லாம் முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் முதலாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசிய செய்கின்றேன். அல்லாஹு தஆலாவை அஞ்சு கொள்ளுமாறும் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாம் இன்று ஒரு புதிய வருடத்திலே ஒரு முதலாவது வாரத்திலே இருக்கும். 2018 எம்மை கடந்து போய்விட்டது. இப்பொழுது நாம் 2019 காலடி அடித்து வைத்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டு, ஒரு புதிய கலண்டர். உண்மையில் இந்த புத்தாண்டை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? புகையிலிபதி ஐயாவது ரஹமத்துல்லாஹி அலைஹி வீதியிலே நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்து உங்களது இப்பொழுது வயது எத்தனை என்று கேட்டார். வந்த மனிதர் சொன்னார், இப்பொழுது எனக்கு 60 வயது. உடனே புகையிலிபதி ஐயாவது ரஹமத்துல்லாஹி அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அப்படி என்றால் அல்லாஹு தஆலாவை சந்திக்கின்ற அந்த பயணத்திலே 60 ஆண்டுகள் நடந்து வந்து இப்பொழுது நெருங்கி விட்டீர்கள் அல்லவா என்றார்கள். உடனே அந்த மனிதர், இன்னாலில்லா, அப்படியா, எனக்கு நெருக்கம் ஏற்பட்டு விட்டதா என்ற அதிர்ச்சியோடு அந்த உண்மையை சொன்ன போது மீண்டும் ஒரு கேள்வி கேட்டார்கள், நீங்கள் சொன்ன இந்த இன்னாலில்லாஹ் என்பது என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கே உரியவன், அல்லாஹ்விடமே போய் சேர வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்படி என்றால் மீண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் சேருவதற்கான காலம் நெருங்கியிருக்கும். கண்ணியமானவர்களே, கடந்த 2018 இந்த 19 உடையுள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? எமது வாழ்க்கையிலே 365 நாட்களும் 6 மணி நேரங்களும் கடந்திருக்கின்றன. 12 மாதங்கள் கடந்திருக்கின்றன. 52 வாரங்கள் கடந்திருக்கின்றன. 8,766 மணி நேரங்கள் கடந்திருக்கின்றன. 5,25,960 நிமிஷங்கள் கடந்திருக்கின்றன. 3,15,57,605 வினாடிகள் கடந்திருக்கின்றன. இத்தனையை நாம் கடத்தி விட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹு தஆலா நான் நேரத்தோடு சொன்ன அந்த குர்ஆன் வசனத்திலே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என சத்தியம் செய்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எதையாவது ஒன்றின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹு தஆலா அவங்க சொல்வதற்கு எதன் மீதும் சத்தியம் செய்ய வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. அப்படி இருந்தும் அல்லாஹ் எதையாவது ஒன்றின் மீது சத்தியம் செய்தால் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்வதாக முஃபஸ்ஸிரீன் எழுதுகிறார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். இந்த ஆயத்தை அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும், இந்த ஆயத்திலே எந்த அளவு அழுத்த திருத்தமாக அல்லாஹ் நஷ்டத்திலே இருக்கிறாய் என்று சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்கள், இப்பொழுது எங்களிடத்தில் ஒரு கேள்வி எழலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முதல் நல்லாக செல்வத்தோடு சுகத்தோடு இருந்த ஒரு மனிதர் இப்பொழுது நஷ்டப்பட்டிருக்கிறார். இவரை பார்த்து நிச்சயமாக நீங்கள் நஷ்டத்திலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒருவர் ஒரு 15-20 வருடத்துக்கு முதல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார், யாருமே கணக்கெடுக்கல, ஆனா அப்படியான நிலையில் உள்ள ஒருவர் இன்றைக்கு எல்லா விதமான ஞாபகத்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறார், இவரை பார்த்து நீ நஷ்டவாளி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லாஹுத்தால இந்த ஆயத்திலே சொல்லக்கூடிய நஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் அவனுடைய கேபிட்டல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் அவனுடைய மூலதனம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உலகம்தான் கிடைத்தாலும் அதனை அனுபவிக்க வாழ்வு வேண்டும். நேற்றிருந்ததை விட இன்று மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். 2018 இருந்ததை விட நாம் நஷ்டத்திலே இருக்கிறோம். காரணம், எமது வாழ்விலே இத்தனை நாட்கள், இத்தனை மணி நேரங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. கண்ணியமானவர்களே, முழு உலகம் செய்து முயற்சி செய்தாலும் என்னை விட்டு கடந்த ஒரு நிமிடத்தை கூட எம்மால் நீட்டியிருக்கும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், மனிதர்கள் அனைவரும் 2 நியமத்துக்கள் இருக்கின்றன, அவற்றை மனிதர்கள் கணக்கெடுப்பதில்லை. நியமத்தால் மக்பூனுன் ஃபீஹுமா கசீரும் மினன்நாஸ், 2 நியமத்துக்கள் இருக்கின்றன, அறுக்கொடைகள் இருக்கின்றன, மனிதர்கள் அதனை கணக்கெடுப்பதில்லை, ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹா, முதலாவது உடற்சுகம், இரண்டாவது வல் ஃபரா, ஓய்வு நேரம், அதாவது நேரம் என்பது. இந்த முதலாவது நேரத்தை பற்றித்தான் சூரா அஸ்ர் என்போடு பேசுகிறார். மேலானவர்களே, இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்பூல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை 2 அர்த்தத்திலே பாதிக்கப்படுகின்றது. ஒன்று ஏமாற்றம், அடுத்தது நஷ்டம். ஏமாற்றம் என்றால் யாரும் அதை கணக்கெடுப்பதில்லை. உலகத்திலே 2 ஞாபகத்துக்கள், நேரம் இருக்கும் போதோ நினைப்ப அந்த நேரத்திலே பெருமதி விளங்காது, அது இல்லாமல் போன பிறகு அதை தேடி அடைவார், கிடைத்தார். இரண்டாவது ஞாபக உடற்சுகம் என்பது. கண்ணியமானவர்களே, இந்த உடற்சுகம் என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹு தஆலா அதை அதிசயமாக வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எத்தனை விதமான ஞாபகத்துக்கள் கிடைத்தாலும் அந்த ஞாபகத்துக்கள் அனைத்தும் இந்த உடற்சுகத்தோடு தங்கி இருக்கிறது. ஒரு முறை ஹஜ்ஜாஜின் யூசுப் ஒரு சாப்பாடு போட்டார். எல்லோரையும் அழைத்து சாப்பாடு போட்ட பிறகு பக்கத்திலே இருந்த ஒரு காட்டரபியை பார்த்து, என்னுடைய சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று. ஹஜ்ஜாஜின் யூசுவை பற்றி எல்லோருக்கும் தெரியும், அதிகமான கொலைகள் செய்தவர். அவரிடத்தில் இரண்டாவது தீர்வு கிடையாது, கொலைதான் தீர்வு. ஆனால் அந்த காட்ட அரபி தைரியமாக அவருக்கு ஒரு விடை சொன்னார். இந்த சாப்பாட்டை உங்களது சமையற்காரர்களோ அல்லது நீங்கள் தெரிவு செய்த இந்த சாப்பாட்டுடைய முறையோ நித்தியாக்கவில்லை, மாறாக அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்ற உடற்சுகம் அதை சுவையாக்கி தந்தது என்றார். கண்ணியமானவர்களே, எத்தனை சுவையான சாப்பாடாக இருந்தாலும் உடற்சுகம் இல்லை என்றால் அது இழந்து போகும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு மிம்பரிலே குத்பாவுக்காக ஏறி நின்ற போது அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த வருடம் இதே மிம்பரிலே நின்றார்கள். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நியமத், ஈமானுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் உடற்சுகம் என்று சொன்னார். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், 2 ஞாமத்துக்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய ஞாமத், ஆனால் கைவிட்டு போகும் வரை மனிதன் அதை கணக்கெடுக்க மாட்டான். ஒன்று அஸ்ஸிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள், நான் கேட்டு வர வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்பாக்கே அல்லாவிடம் ஆபியத்தை கேளுங்கள். ஆபியத் என்பது உடற்சுகம் மற்றும் சிக்கல் இல்லாத, சிரமம் இல்லாத, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு பாதிக்கப்படும். ஆனால் இந்த ஆபியத் என்ற வார்த்தை அதிகமாக உடற்சுகத்துக்கு பாதிக்கப்படும். ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சில நேரம் இது படவில்லை. நான் நபியவர்களிடம் கேட்கிறேன், மிக பெருமதியான ஒரு வார்த்தை, ஆனால் நபியவர்கள் சில நேரம் எனது கேள்வியை அவதானிக்கவில்லையோ என்ற சந்தேகத்தோடு இரண்டாம் முறையும் நபியவர்களை சந்தித்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அல்லாஹ்விடம் கேட்பதற்கு முக்கியமான ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அப்பாசே, அல்லாஹ்விடம் நீங்கள் ஆபியத்தை கேளுங்கள். இந்த ஹதீஸிலே நபியவர்கள் அப்பாசே, ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவே என்ற இரண்டு வார்த்தைகளை பாவித்து விட்டு ஃபஸ்அலில்லாஹல் ஆஃபியா என்றார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஏன் நபி அவர்கள் இந்த இடத்திலே பேரையும் சொல்லி உறவு முறையையும் சொன்னார்கள் என்றால், நீங்கள் நினைப்பது போன்று நான் கவனிக்காமல் உங்களுக்கு விடை தரவில்லை. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஞாமத்துக்களிலே ஈமானுக்கு பிறகும் நிரிக்கும் என்றால் அது உடற்சுகம் என்றார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உடற்சுகம், இரண்டாவது நேரம். மக்பூன் என்பது ஏமாற்றத்துக்கும் பாவிப்பார்கள். மக்பூன் என்பது பொதுவாக வியாபாரிகளுடைய பாசையிலே நஷ்டத்துக்கு பாவிப்பார்கள், நஷ்டம் ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா நபி அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள், மனிதன் இந்த நேரத்தை நஷ்டத்தில் கழிக்கிறான். வியாபாரிகளுடைய பாசையிலே நஷ்டம் என்பது இருக்கின்ற கேபிட்டல் மூலதனம் அழிந்து போவதற்கு பாதிக்கிறது. அதைவிடவும் மேலாக வர வேண்டிய இலாபம் வராமல் போனாலும் நஷ்டம் என்றுதான் சொல்லுவார். ஒரு பெரிய வியாபாரி தன்னுடைய மகனிடம் ஒரு பயணம் போகும் போது, ஒரு அத்தருடைய வியாபாரி அவர் மகனிடம் சொல்லி சென்றார், மகன், இந்த ரெண்டு போத்தல் இருக்குது, ரெண்டுல இருக்கக்கூடியதுல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு போத்தல்ல இருக்கக்கூடிய இட்டு அந்த அத்தர் ஒரு தோலா ₹1, அடுத்த அத்தர் ஒரு தோலா ₹100 மாற்றி விட்டுடாதீங்க. இவரும் சரி என்று ஏற்றுக்கொண்டார். ஆனா இப்ப வாப்பா போனதுக்கு பிறகு இவர் மிக கவனமாக அதை ஞாபகம் வச்சுட்டு இருந்தார். ஒரு வியாபாரி வந்து கேட்ட நேரம் மாற்றி அதை கொடுத்துட்டார். பாப்பா வந்த நேரம் கேட்டு சொன்னார், பாப்பா கடுமையாக ஏசுறார், ₹100 கொடுக்க வேண்டியத ₹1 விட்டுட்டாய், இதைத்தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனது. ஏசின ஏசில மகன் சாப்பிடல, அழுது கொண்டே இருக்கிறார். அடுத்த நாள் பாப்பா சொன்னார், மகன் கவலைப்படாம சாப்பிடுங்க, நீங்க அந்த அதை ₹2 விட்டு ₹1 விட்டீங்க தானே, அதுலயும் எனக்கு 50% லாபம் இருக்குது தான், அது கெப்பிக்கல் அல்ல, அது வர வேண்டிய லாபத்தை நான் சொன்னேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எமது நேரம் லாபகரமாக கழிவோம். பாவங்களில் கழிவதல்ல, வீணான வேலைகளில் கழிவதில் இருந்தும் நாம் அதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு படிப்பினைக்காக ஆச்சரியமான சம்பவங்களை எல்லாம் உலகத்திலே நிகழச் செய்திருக்கிறார். டாக்டர் அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் ஒரு சம்பவம் எழுதுகிறார். டாக்காவை சேர்ந்த ஒரு பெரியோரு செல்வந்தர் வஃபாத் ஆகிறார். கோடிக்கணக்கான பணங்களை விட்டுவிட்டு செல்கிறார். அவர் மரணித்த பிறகு ஒரு மகன் ஒரு மகள் இரண்டு பேரும் தான், செல்வ சீமாட்டிகள். ஆனால் யாரோடு மசூரா பண்ணுவது கிடையாது, யாரு சொல்வதையும் கிடையாது. இப்பொழுது கை நிறைய பணம் இருக்கிறது. ஒரு நாள் அந்த மகனுக்கு தீப்பெட்டி வாங்கி நெருப்பு கொளுத்த வேண்டிய ஒரு வேலை ஏற்பட்டது. தீப்பெட்டியை வாங்கினார். நெருப்பை கொளுத்திய போது அதிலே இருந்து வந்த அந்த வாசம் மகனுக்கு பிடித்து விட்டது. உடனடியாக மகன் தன்னிடம் இருந்த அனைத்து சல்லிகளுக்கும் தீப்பட்டியை வாங்குகிறார், கொளுத்துகிறார், அந்த வாசத்திலே இன்பத்திலே காலத்தை கடத்துகிறார். இப்படி போகும் போது மகள் ஒரு நாள் பஜாருக்கு செல்கிறார். அங்கே ஒரு புடவை வாங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அங்கே புடவையை வாங்கும் போது அந்த புடவை கடைக்காரர் கிழித்து கொடுத்த அந்த சத்தம் இந்த பெண்மணியுடைய காதிலே இன்பமாக வந்துவிட்டது. வீட்டிலே வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய சல்லிகளுக்கெல்லாம் கட்டுக்கட்டாக புடவை வாங்கி கிழித்து முடிக்கிறார். கண்ணியமானவர்களே எழுதுகிறார்கள், இறுதியில் அவர்கள் இருவரும் அதே நாட்டில் அதே பஜாரில் பிச்சை எடுத்துத்தான் மரணித்தார்கள். இன்று கூட டாக்காவிலே பேகம் பஜார் என்று சொல்வதனுடைய ஹிஸ்டி இதுதான் என்று கூறுகிறார். கண்ணியமானவர்களை ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் இப்பொழுது மிகவும் மடத்தனமாக அவர்களை பார்ப்போம். கையிலிருந்த கள்ளிக்கு நெருப்பு பொட்டி வாசத்துக்காக வேண்டி அனைத்தையும் இழந்து பிச்சை எடுத்தாயா? புடவை பிடிக்கின்ற சத்தத்துக்காக அனைத்தையும் இழந்து பிச்சை எடுத்தாயா? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எமது வாழ்விலும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த வாலிபர் செய்தது போல எமது நிமிடங்கள் ஏதோ ஒரு தீப்பட்டி வாசத்துக்காக, ஏதோ ஒரு புடவை கிழிக்கும் சத்தத்துக்காக சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஐந்தை பாவித்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். வயோதிபம் வரும் முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பாவித்துக் கொள்ளுங்கள். நோய் வர முன் உங்களுடைய சுகத்தை பாவித்துக் கொள்ளுங்கள். வறுமை வரமுன் உங்களது செல்வத்தை பாதித்துக் கொள்ளுங்கள். வேலை வருமுன் உங்களது நேரத்தை பாதித்துக் கொள்ளுங்கள். மௌத்து வரமுன் உங்களது ஹயாத்தை பாதித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாம் சொல்லுவோம், கடந்த வருடம் எங்களோடு இருந்த எத்தனையோ பேர் இந்த வருடத்தில் இல்லை, இந்த வருடம் அடுத்த வருடம் நாம் இருப்போமா இல்லையா தெரியாது. கண்ணியமானவர்களே, சில நேரம் நானும் நீங்களும் எங்களது வாயுளை ஒரு வருடம் நீட்டி பார்க்கிறோம். நபி அவர்கள் செல்லவாகிற செல்லம் அவர்கள் ஹஸரத் இப்னு உமரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். இதா அன்சைத்த பலாத்தன் ரபதி சபா. இப்னு உமர் ரபி அல்லாஹுவான், வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? நீங்க இரவாகிட்டீங்கண்டா, காலையில எழும்புவீங்க எதிர்பார்க்க வானாம். காலையில எழும்புன நீங்க மாலையில இருப்பீங்க என்கிறது உத்தரவாதம் கிடையாது. உங்களை நீங்கள் கபிரிலே வாழ்பவர்களோடு எண்ணி பாருங்கள் என்றார். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அடுத்த வருடம் வரை நாம் இருப்போமா இல்லையா என்பதை விட ஒவ்வொரு நாளும் நாம் மரணித்துத்தான் உயிர்ப்பிக்கிறோம். செல்லம் தூங்கும் போது எமக்கு சில துவாக்கள் கற்றுத் தந்தார்கள். அந்த துவாக்களை பார்த்தால் நாம் தூங்கும் போது என்ன தெரியுமா சொல்கிறோம்? முற்றுமுழுதாக இந்த உலகத்தில் இருந்து, அதாவது அனைவருக்கும் பிரியாவிடையை கொடுத்து விட்டு, அனைத்துக்கும் பிரியாவிடையை கொடுத்து விட்டு தான் தூங்குகிறோம். உன்னுடைய பேரை கொண்டே தூங்குகிறேன், நீ நாடினால் தான் நான் எழும்புவேன். எனது தூக்கத்தில் எனது ரூஹை நீ கைப்பற்றி விட்டால் நீ ரஹ்மத் செய்வாயாக. நீ என் மீது திருவை செய்தால், நீ திரும்ப தந்து நான் மீண்டும் எழுந்து விட்டால், சாலிகான அடியார்களுடைய ரூகை நீ எப்படி பாதுகாப்பாயோ அது போன்று பாதுகாப்பாயாக. தூங்கும் போது அல்லாவிடம் சொல்லிவிட்டு தூங்குகிறோம், இன்றோடு இப்போது என்னுடைய நாள் முடிகிறது. இன்னொரு துவாவிலே நபி அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸீலே வஃபல்து அம்ரீலே வஜஹ்து வஹ்ரீலே. யா அல்லாஹ், என்னை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். எனது அனைத்து தேவைகளையும் அனைத்து விடயங்களையும் உன்னிடம் பொறுப்பு சாட்டுகிறேன். எனது முருகை நான் உன்னிடத்திலே சாய்க்கிறேன். ஆசையோடும், நீ என்னை மன்னிப்பாய் என்ற ஆசையோடும், நீ என்னை சந்தித்து விடுவாயோ என்ற பயத்தோடும் இருக்கிறேன். யா அல்லாஹ், நான் குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், நபி அவர்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் தூங்குகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த துஆவை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அவர் ஒரு மௌத்தாகிவிட்டால் உண்மையான முஸ்லிமாக மௌத்தார். கண்ணியமானவர்களை எதை சொல்ல வருகிறேன் என்றால், தூங்கும் போதோ நாம் அனைத்தையும் அல்லாவிடம் சொல்லிவிட்டு தூங்குகிறோம். யா அல்லாஹ், இன்றைய நாள் எனக்கு முடிந்து விட்டது, நாளைய நாள் உத்தரவாதம் கிடையாது, அதனால் தான் எழும்பியதும் ஓதுகின்றதுவா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எழும்பியதும் ஒரு மோமின் ஓதுகின்றதுவா? அல்லாஹ்வுக்கு புகழ். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அஹ்யானா, என்னை இன்றும் உயிர்களை செய்திருக்கிறான். பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், என்னை மௌத்தாக்கிய பிறகல்லவா என்னை உயிர்ப்பெறச் செய்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, சிலர் நாம் வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களிலே உயிர் பிழைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அதனை நினைத்து நினைத்து நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இரவும் நாம் தூங்கி எழும் போதும் உயிர் பிழைத்துத்தான் எழுந்துகிறோம். அதனால் தான் நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அகாலனா யௌமனா ஹாதா வலம் யுஹ்லிக்னா பிதுனூபினா. எழும்பியது மோதுகின்றதுவா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நேற்று அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருந்த அந்த வாழ்நாள் என்ற நியமத்திலே நான் செய்த மோசடிகளுக்கும் பாவங்களுக்கும் தண்டனை தராமல் மீண்டும் எனக்கு அல்லாஹ் அடுத்த நாளை தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அகாலனா யௌமனா ஹாதா, இதை எனக்கு திருப்பி தந்த அல்லாஹ்வுக்கே புகழ். அதனால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, புதிய வருடம் ஒன்றும் சந்தோஷப்படுவதற்குரியதல்ல. புதிய வருடம் என்பது நாம் கபரை நோக்கி பயணிக்கிறோம், நாம் வாழ்வில் ஒரு பகுதியை இழந்திருக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே கண்ணியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை நாம் சீராக்க வேண்டும். இந்த ஆண்டிலே மிக சோதனையோடு தான் இந்த முஸ்லிம் உம்மத் இந்த ஆண்டையும் சந்திக்கிறது. சில நாட்களுக்கு முன் நோர்வேயிலே நடந்த ஐநாவிலே சொல்லப்பட்ட கணக்கின்படி 780 கோடி மக்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். அதிலே 190 கோடி மக்கள் முஸ்லிம்கள். கண்ணியமானவர்களே, 27 கோடி மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் உம்மா இந்த உலகத்திலே அது கூடிய அகதி லிஸ்டிலே இன்று நானும் நீங்கள் இந்த 19ஆம் ஆண்டை சந்தித்திருக்கிறோம். அனைவருக்கும் கவலை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கவலை அல்ல, இதுக்கு என்ன தீர்வு செய்ய போகிறது? எல்லோருக்கும் கவலை உண்டு. உலகம் திருந்த வேண்டும், உலகம் திருந்த வேண்டும். முயற்சிக்கிறோம் கண்ணியமானவர்களே, போடாத திட்டம் இருக்கிறதா, செய்யாத முயற்சி இருக்கிறதா, பேசாத தலைப்பு இருக்கிறதா? ஆனால் இந்த உம்மத் நாளுக்கு நாள் மீண்டும் மீண்டும் சிக்கல். 2018 22 கோடி மக்கள் அகதி, 2019 27 கோடி மக்கள் அகதி. பிரச்சனைகள் ஒன்றும் விவரிக்க தேவையில்லை. இங்கே நாம் தலைப்பு தவறு விடுகிறோம் கண்ணியமானவர்களே. முதலாவது, நாம் ஒவ்வொருத்தரும் உலகம் சீர்திருந்த வேண்டும் என்றால் என்னை சீர்திருத்த வேண்டும், என்னை சீர்திருத்த வேண்டும். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தன்னை பற்றி கவலைப்படாமல் இருந்துவிட்டு உலகத்தை பற்றி யோசிக்கின்ற உம்மத்தாக உம்மத்தை ஆக்கவில்லை. முதல் தன்னை திருத்த வேண்டும். நபி அவர்களுடைய 23 வருடத்திலே உலகத்தையே மாற்றி சென்றார்கள். அதில் உள்ள அற்புதம் என்ன தெரியுமா? மக்காவிலே 13 வருடம் ஒவ்வொரு மனிதனுடைய தனி சீர்திருத்தம் ஏற்பட்டது, அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்பட்டது. ஈமான், இபாதத், முஆமலாத், முஆஷரத், அஹ்லாக்குகள் சீராகின. அதற்கு பிறகு அல்லாஹ் மதீனாவுடைய வாழ்க்கையை கொடுக்கிறான். முழு உலகிலும் வரலாறு காணாத கியாமத்து நாள் வரை இப்படி ஒரு வாழ்க்கை நடக்க முடியாத ஒரு வாழ்க்கையை மதீனாவிலே நபி அவர்கள் விட்டுச் செல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நிமிடமும் தன்னை பற்றிய கவலை உருவாக வேண்டும். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஹஸரத் ஹம்பலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி ஓடி சொல்கிறார்கள், நாஃபக ஹம்பலா, ஹம்பலா முனாஃபிக்காகி விட்டார், ஹம்பலா முனாஃபிக்காகி விட்டார். கேட்கப்பட்ட நேரம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, உங்கள் முன்னிலையில் இருக்கின்றது போன்று இல்லை. தன்னை பற்றிய கவலை இருந்தது. ஹஜரத் உமர் யாரை பற்றி நபி அவர்கள் சொன்னார்களோ, லௌகான பாதி நபியுன் லகான உமர் என்றார்களோ, எனக்கு பிறகு ஒரு நபி இருப்பதாக இருந்தால் உமர் என்று சொன்னார்களோ, அந்த உமரே ஹஜரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், உங்களிடம் நபி அவர்கள் முனாஃபிக்குகளுடைய லிஸ்டை தந்திருக்கிறார்கள் அல்லவா, என்னுடைய பேரும் இருக்கிறதா? எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இது புத்தாண்டு அல்ல, புதிய நாள். நாளை நாம் உயிரோடு எழும்புவோமா என்பது யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. இந்த நாளிலே நாம் உலகத்திலே முஸ்லிம்களுக்கு நிம்மதி வர வேண்டும். நிச்சயமாக அதற்காக முயற்சிப்போம், பிரார்த்திப்போம். அதற்காக எமது சொத்துக்களை, சுகங்களை, அறிவுகளை, திறமைகளை நாம் செலவழிப்போம். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த திருத்தத்தையும் அமைதியையும் முதல் எம்மிலிருந்து ஆரம்பிப்போம். எமது ஈமானை சீராக்குவோம், எமது இபாதத்களை சீராக்குவோம், எமது முஆமலாத்களை சீராக்குவோம், எமது கொடுக்கல் வாங்கல்களை, எமது குடும்ப வாழ்க்கைகளை சீராக்குவோம், எமது அஹ்லாக்குகளை சீராக்குவோம். இந்த அஹ்லாக் தான் ஏனைய மனிதர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடியது. எனவே அல்லாஹு தஆலா இந்த புதிய ஆண்டை அவனுக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்ந்து அதே நிலைமையில் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள ஆண்டாக எம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. உன்னிடத்தில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் நீ அது அவர்களுக்கு போதுமானவனாக ஆகிடுவாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல்
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.